ओम अज्ञान्ति मिलांदस्य ज्ञानांजन चला गया सत्सरुम मिलितम मेना तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टम साविदम येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददातीं स बदांतिगम वंदेगम श्री गुरु श्रीयुतपद कमलम श्री गुरु वैष्णवांश श्री रूपम सागर जादम सगगन रघुनाथम तां सजीवम सात्वैदम सावधूतम परिजन सहितम कृष्ण चैतन्य देवम श्री राधा कृष्ण पादां सहन ललिता शिव शाकांश नमः। ओम विष्णु पादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमदे जयपदाग स्वामिनि दिनामिने नमः। आचार्य पादानिताय गुरुपदायने गौरगददामदाय नगर ग्रामदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। ஹரி கிருஷ்ணா. நம்ம இன்றைய இந்த தாமோதர மாதத்தில் கார்த்திகை விரதத்தில் ரொம்ப விசேஷமான உற்சவங்கள்லாம் நடைபெற்றுருக்கு. நம்ம இப்போது கடந்த சில தினங்களுக்கு முன்னாள் கோவர்த்தன பூஜை கொண்டாடணும். இந்த கோவர்த்தன பூஜை உற்சவத்தில் கோவர்த்தனை பற்றி நம்ம உரமாக படிச்சிருந்தோம். அதுக்கு முன்பாக தீபாவளி உற்சவத்தை கொண்டாடணும். ஸோ இன்றைக்கு நம்ம ஸ்ரீ ரசிக முராரி என்கின்ற ரசிகானந்த பிரபு அவருடைய அவதாரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு கலந்து பேசியிருக்கோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம ரசிக முராரி என்ற ரசிகானந்த பண்டிதருடைய நம்ம சம்பிரதாயத்தில் கூடிய ஒரு முக்கியமான ஆச்சாரியுடைய லீலைகளை பற்றி இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். ஸோ ரசிகானந்த பண்டிட் ரசிக முராரி பொதுவாக நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆச்சாரியர்களும் மஞ்சரிகளுடைய மஞ்சரிகள் தான் ஆச்சாரியராக இறங்கி வந்ததாக சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றும் போது தன்னுடைய சகாக்களோடு இங்கே தோன்றார். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சாட்சியாக சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினார். அப்போ அவருடைய சேவைக்காக கோபர்கள் கோபிகள் அவருடைய சகாக்கள் அப்புறம் கோபிகளுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய மஞ்சரிகள் எல்லாமே இந்த உலகத்தில் சைத்தன்ய மகாபிரபு வெளியில் தோன்றினாங்க. அப்படி வந்த ஒரு மஞ்சரிகளில் ஒரு ஆச்சாரியர் தான் ஸ்ரீ ரசிகானந்த பண்டிட் இந்த ரசிக முராரின்றவர். ஸோ ஆச்சாரியரை பற்றி நம்ம எந்த அளவுக்கு அவருடைய வைபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹிரதய சுத்தமாகி நம்ம பக்தி தொழில முன்னேற்றம் அடைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஆச்சாரியருடைய லீலைகளை தெரிஞ்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுவும் சைத்தன்யமா அப்படியே சகாக்களுடைய லீலைகளை தெரிஞ்சுக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷமானது. கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு நமக்கு கொடுக்கக்கூடியது. கிருஷ்ணருடைய புனித நாமத்தினை ஜபிக்கக்கூடிய ஒரு உறுதியான மனநிலையும் புனித நாமத்தினுடைய சுவையும் ஏற்படுறதுக்கு ஆச்சாரியருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவை இருக்கும். ஆச்சாரியுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் முந்தைய ஆச்சாரியுடைய கருணை இல்லாமல் நம்ம ஹரிநாமத்தில் சுவையை ஏற்படுத்திக்க முடியாது. ஸோ அதனால் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் மனித நாமத்தை வந்து தூய்மையாக ஜபித்து அதில் சுவையை ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம ஆச்சாரியுடைய அடிச்சுகளை பின்பற்றி அவங்களுடைய கருணைக்காக பிரார்த்திப்போம். ஸோ ரசிக தேவர் ரசிகானந்த பண்டிட் ரசிக முராரின்னு சொல்லப்படுறவர் ஒரிசா மாநிலத்தை தோன்றினார். ஒரிசா மாநிலத்தில் 1590 வருடம் ரசிக முராரி தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தோன்றார். அன்றைக்கி தீபாவளி பண்டிகை அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக தீபங்கள்லாம் ஏற்றி ஜனங்கள்லாம் அந்த உற்சவத்தை கொண்டாடிருந்தாங்க. ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் தாமோதர விரதத்தில் தாமோதர மாதத்தில் தீபாவளி பண்டிகை அன்றைக்கி இந்த ஆச்சாரியர் இந்த உலகத்தில் தோன்றினார். அவர் தோன்றியது எப்படி வானத்தில் சூரியன் உதித்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துமோ அது மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கார் இந்த ஆச்சாரியர் தோன்றினார். ஸோ ரசிக தேவர் தீபாவளி அன்று ஒரு ராஜவம்சத்தில் ஸ்ரீ அச்சுத தேவான்றவருக்கும் பவானின்றவருக்கும் குழந்தையாக தோன்றினார். அவர் வந்து ரோகிணி அல்லது ரோஹிணிங்கிற கிராமத்தில் மித்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மித்னாப்பூருங்கிற மாவட்டத்தில் தோன்றினார். அவர் வந்து அவருடைய அப்பா நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருந்தார். அப்போ பகவான் ஜெகநாதருடைய கருணைக்கு வேண்டி பிரார்த்திக்கும் போது ஜெகநாதருடைய ஆசீர்வாதத்தால் அந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு ரோஹிணி கிராமத்தில் மித்னாப்பூர் நகரத்தில் மாவட்டத்தில் இது அச்சுத தேவான்றவருக்கும் பவானின்றவருக்கும் இவர் ஒரு அற்புதமான குழந்தையாக தோன்றினார். இந்த குழந்தையை தோன்றும் மிக பிரம்மாண்டமான அழகாக தேஜஸாக இருந்ததாக சொல்லப்படுது. இந்த ரோஹிணிங்கிற கிராமம் ஸ்வர்ணரேகா அப்படிங்கிற நதிக்கரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ரோஹிணி கிராமத்தை அடுத்து இன்னொரு நதி ஓடின்னு இருக்கு. அதுக்கு தோலங்கா நதி அப்படின்னு பேர். இந்த தோலங்கா நதியும் சொன்னரேகா நதியும் சரி சந்திக்கூடிய இடம்தான் இந்த ரோஹிணி அப்படிங்கிற கிராமம். ஸோ அந்த கிராமத்தில் தான் அவர் தோன்றினார். அந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே வந்து பாராயிட்டா அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் வந்து மேற்கு வங்காளத்துடைய ஒரிசா மேற்கு வங்காளத்துடைய மாநிலத்துடைய எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இப்படி ரசிக முராரி ரசிகானந்த பண்டிதர் அங்கே எப்படி கிழக்கு சூரியன் உதிச்சு எல்லா பக்கம் பிரகாசத்தை ஏற்படுத்துமோ அப்படி ஒரு தெய்வீகமான குழந்தையாக தோன்றினார். இவர் சின்ன வயதிலேயே வந்து ஆன்மீகத்திலையும் சாஸ்திரங்களையும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். வெறு சிறந்த வயதிலேயே வந்து நல்ல பாண்டித்தியம் உள்ளவராகவும் குறிப்பாக தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராகவும் எண்ணற்ற தெய்வீகமான குணங்கள் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இப்படி எல்லா விதமான தெய்வீகமான குணங்களும் வெளிப்படுத்தினார். இயல்பாகவே கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பை வெளிப்படுத்தினார். சார், இப்படி ரசிகானந்த பண்டிதர் தன்னுடைய குழந்தை பருவத்திலையும் இளமையிலையும் நல்ல பக்தி உள்ள சிறுவராக இருந்தார். அப்போ சிறு வயதிலேயே அவங்க வீட்டில் அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ இந்த தோலங்கா நதிங்கிற நதிக்கரை பக்கத்தில் பாரியத்தாங்கிற கிராமத்தில் அந்த ஒரு பெண் ஒரு பெண் அவங்க வந்து அவங்களுடைய பேர் ஷியாமதாசி. அந்த ஷியாமதாசியும் வந்து ரசிக முராரிக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவங்களும் கணவருக்கு கூட நல்ல பக்தி செய்யக்கூடிய பெண்ணா ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ரசிக முராரியும் அவருடைய மனைவியும் சேர்ந்து கிருஷ்ண பக்தியில ரொம்ப ஆர்வமா சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ரசிகானந்த பண்டிதர் தன்னுடைய வாழ்நாளில் முழுக்க முழுக்க கிருஷ்ணோடைய ஸ்மரணத்திலையும் கிருஷ்ணோட நாமங்களை உச்சரித்தும் பக்தி தொண்டு பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் தனக்கு ஒரு ஆச்சாரியன் தேவை அப்படிங்கிறத விரும்பினார். குறிப்பாக இந்த உலகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றும் போதும் சரி, பகவான் எந்த அவதாரம் எடுத்து வந்தாலும் அவர் ராமராவோ கிருஷ்ணராவோ இல்லை சைத்தன்ய மகாபிரபோ வந்தப்போ கூட அவர் சாஸ்திர முழுமுதற் கடவுள் தான். ஆனால் குரு பரம்பரா ஆச்சாரிய வைபவம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து கிருஷ்ணோட லீலைகளை சுவைக்க முடியாதுங்கிறத ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறதுக்காக பகவானே அந்த குரு சம்பந்தத்தை ஏற்படுத்தின்றார். குரு தன்னுடைய பக்தர்ல ஒருத்தர குருவா எடுத்துக்கிறார். அதாவது அந்த சேவையை, அதாவது அந்த பக்தனுக்கு தான் வந்து சிஷ்யனா இருந்து அவனை அந்த பக்தருக்கும் ஒரு முக்கியத்துவத்தை தர்றார். பகவானே தனக்கு சிஷ்யனா இருக்கிற பேர பாக்கியத்தை அந்த குரு அந்த பக்தனும் பெற்றிருக்கார். இப்படி சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் ராமர் இவங்கெல்லாம் இந்த உலகத்துல தோன்றும் போது கூட குரு எடுத்துன்றாங்க. அது போல ஆச்சாரியரும் வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க பகவானுடைய பிரதிநிதியாக தான் கருதப்படுறார். அவரும் இந்த சம்பிரதாயத்தோட தன்னை இணைச்சுக்கிறார். இப்படி ரசிகானந்த பண்டிதர் தனக்கு ஒரு குரு வேணும் அப்படிங்கிற ஏக்கத்துல குருவை தேடிட்டு இருந்தார். அப்போ சரியான குரு வேணுங்கிறதுல ஒரு நாள் ரொம்ப மனவேதனையில இன்னும் சரியான குரு எனக்கு அமையலே அப்படின்னு சொல்லி அவர் மனவேதனை படும்போது அப்போ வானத்திலிருந்து ஒரு சப்தம் ஏற்படுது. அந்த சப்தம் சொல்லுது, கவலை வேண்டாம் ரசிகானந்தரே, உங்களுக்கு சீக்கிரமாவே சாமானந்தருடைய நீங்க சிஷ்யராக போறீங்க, சாமானந்தர் தான் உங்களுக்கு குருவா இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு அசிரீரியானது அவரை சமாதானப்படுத்துது. அப்ப சாமானந்தர் தனக்கு ஆச்சாரியனா வரப்போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப ஆனந்தத்துல எப்பவுமே அவருடைய நாமத்தை உச்சரிஞ்சுட்டு இருக்கார். சாமானந்தா 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 அப்படின்னு சொல்லி அவருடைய தூய்மையான நாமத்தை உச்சரிஞ்சுட்டே இருந்தார். இப்படி ரசிகானந்தர் தன்னுடைய மீதி உள்ள நாட்கள்ல அந்த அசிரீரி கேட்டதுலேருந்து அன்றையிலிருந்து அவர் சாமானந்தர் எப்போ நம்ம சந்திக்க போறோம், எப்போ அவருடைய கருணை நம்ம கிடைக்க போகுது, எப்போ அவருடைய தெய்வீகமான ரூபத்தை தரிசிக்க போறோம், எப்போ அவர் நம்ம இருந்து நமஸ்கரிக்க போறோம் சொல்லி எங்கிட்டே இருந்தார். இப்படி தினமும் அவர் சாமானந்தருடைய நாமங்களை உச்சரித்து அவருடைய வருகைக்காக காத்திருந்தார். அப்போ ஒரு நாள் அதிகாலையில் அவர் அன்று ஒரு அதிகாலையில் சூரிய பிரம்மமூர்த்த நேரத்துக்கு முன்பாக அவருக்கு ஒரு அருமையான ஒரு கனவு ஏற்பட்டது. அந்த கனவுல சாமானந்தர் முன்னாடி தோன்றினார். சாமானந்தர் தோன்றி நாளைக்கு இதே சூரிய உதிக்கும்பொழுது அந்த வானத்தில் ஒரு பிங்க் கலர்ல ஒரு அந்த அந்த ஒரு ஒரு பிரகாசமான நேரத்தில் நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி சாமானந்தர் அவருக்கு அவரை சமாதானப்படுத்தி மறைகிறார். இப்படி ரசிகானந்தர் சாமானந்தர் வருகைக்காக காத்துட்டு இருந்தார். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அவர் தனியா போய் சாமானந்தர் வருகைக்காக காத்துட்டு இருந்தார். அப்போ சாமானந்தர் ரொம்ப தூரத்தில் தன்னுடைய சிஷ்யரான கீஷோரதாசா அப்படின்னு மற்றொரு சிஷ்யர் கூடையும் மற்ற தன்னுடைய சிஷ்யர்களோடையும் வந்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப தன்னுடைய வாயினால ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தான் தொடர்ந்து பகவானுடைய நாமங்களை ஜபிச்சுட்டே வந்தார். அவர் வரும்பொழுது வானத்தின் அடியில் மேகங்கள் நகர்ந்து போகிற மாதிரி இருந்தது. அவருடைய தோற்றமானது அவ்வளோ பிரகாசமாக சூரியனே உதித்து வர்ற மாதிரி தென்பட்டது. அவருடைய அந்த தேஜஸ், அவருடைய அழகு, அவருடைய கண்கள்லாம் தாமரை இதழ் போல விரிஞ்சிருந்தது. அவருடைய மார்பு நீண்டு விரிந்திருந்தது. இப்படி அவருடைய அந்த அவருடைய அந்த ஆத்மீக சரீரத்தை அந்த அற்புதமான ரூபத்தை பார்த்தோன்னே ரசிக முராரி சாஸ்தகமாக அவர் பாதத்தில் விழுந்து நமஸ்கரிக்கிறார். உடனே சாமானந்த ரசிகரை எடுத்து கட்டி தழுவின்றார். தலைவர் தன் கண்களிலிருந்து வரக்கூடிய பிரேம நீரால அவரை நினைக்கிறார். இப்படி ஒருத்தர் ஒருத்தரும் அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. ஏன்னா உண்மையில ஆச்சாரியர்கள் யாருமே வந்து சாதாரணமானவங்க கிடையாது, அவங்களுக்குள்ள நித்தியமான அன்பு பரிமாற்றம் இருக்கு. ரசிக முராரியும் சாமானதரும் நித்தியமான அன்பு பரிமாற்றம் செஞ்சுருக்கிற கிருஷ்ணருடைய உலகத்தில் அவங்களும் இந்த இடத்துல தன்னுடைய அன்பு பரிமாற்றத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி ரசியா முராரி சாமானந்தருக்கு நமஸ்காரம் செய்து அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்தோடனே அந்த சரியான மங்களகரமான நேரத்தில் சாமானந்தர் ரசியா முராரியும் அவருடைய மனைவிக்கும் ராதாகிருஷ்ண மந்திரத்தை உபதேசித்து அவங்களுக்கு தீட்சை கொடுக்குறாங்க. இப்படி அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு ரசியானந்த பண்டிதர் தொடர்ந்து அவர் கூட பிரயாணம் செய்து பல இடங்களில் அவர் கூட அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் சாமானந்தர் ரசிகா முராரிட்ட ஒரு சேவை கொடுக்குறார். கோபி பல்லவப்பூருங்கிற இடத்துல உள்ள ராதா கோவிந்த தேவ விக்கிரகத்துக்கு எப்பவும் சேவை பண்ணணும்னு அவருக்கு அந்த விக்கிரக வழிபாடை பரிந்து வைக்கிறார். தன்னுடைய குருவோடைய கட்டளை ஏற்று ரசிகானந்த பண்டிதர் அந்த கோபி பல்லவபுரத்தில் போய் அந்த ராதா கிருஷ்ணருடைய விக்கிரகத்துக்கு ராதா கோவிந்த தேவருக்கு நித்தியமான சேவை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போதும் எப்பவுமே அவர் பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டு இருந்தார். இதுக்கடையில் தன்னுடைய குருவோடைய கட்டளை எப்படி அதை சுற்றியுள்ள நகரங்களில் வந்து நகரங்களையும் கிராமங்களையும் கௌர நித்தியானந்தருடைய புகழை பிரச்சாரம் செய்தார். அவருடைய நாமங்களையும் அவங்களுடைய கிருஷ்ண உணர்வோடு கொடுத்த தத்துவங்களையும் வந்து ரசிகானந்த பண்டிதர் பிரச்சாரம் செய்திருந்தார். காலப்போக்களுடைய அவருடைய பிரச்சாரத்தினால அந்த சுற்றியுள்ள சுற்றுவாட்டான உள்ள எல்லாருக்கும் சைத்தன்யமாகவே கருணையும் நித்தியானந்த பிரபுவும் கிடைக்க ஆரம்பிச்சது. அவருடைய கருணையை வந்து சொல்லி வர்ணிக்க இயலாது. ரசிக முராரி ரசிகானந்த பண்டிதருடைய கருணையினால திருடர்கள், கொள்ளையர்கள், சூதரர்கள், சண்டாளர்கள், கீழெளியான குலத்தில் பிறந்தவங்க, ரொம்ப மோசமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, பாவங்களே உருவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ரசிகானந்தருடைய கருணையினால அவரை சந்திக்கிறதுனாலையும் அவருடைய அவர்கிட்ட இருந்து ஹரிநாமத்தை கேட்கறதுனாலையும் தூய்மை அடைஞ்சு அவங்களும் சைத்தன்ய மாவட்ட நித்தியானந்த கருணைக்கு பிரார்த்தனமானாங்க. இப்படி எங்கெல்லாம் அவர் செல்றாரோ யாரெல்லாம் அவர் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாருமே கிறிஸ்தருடைய பிரேமத்தில் மூழ்கடிச்சார். அதை பொறுக்க மாட்டாமல் ஒரு முகலாய சக்கரவர்த்தி அந்த இடத்துல அந்த ஊருடைய நவாபோத்தர் என்ன பண்ணார்னா ரசிகமுராருடைய புகழை கெடுக்கணுங்கிறதுக்காக அவரை கொல்லணுங்கிற தீர்மானம் செய்தார். அப்போ ஒரு மத யானையை அழைத்து அந்த மத யானைக்கு பயங்கரமான மதம் பிடிக்க வச்சு அந்த யானையை வந்து ரசிகமுராரி வர வழியில ஏவி விட்டு அவரை கொல்றதுக்கு தீர்மானிச்சார். அப்போ ரசிகானந்த பண்டிதர் அந்த வழியில சைத்தன்யமா அப்படி நாமங்களையும் அவருடைய கிருஷ்ணனுடைய நாமங்களையும் ஜபம் செஞ்சுட்டு வந்துட்டிருந்தார். அப்போ அந்த மதம் பிடித்த யானை அவர் நோக்கி வேகமாக வந்தது. அந்த மத யானை அவர் முன்பு வந்த உடனே அவர் அந்த மத யானையை கண்டு, ஓ யானையே, நீ வந்து பகவானை புனித நாமத்தை உச்சரிப்பாயாக, இன்னிலிருந்து நான் உனக்கு இந்த மந்திரத்தை சொல்றேன், நீயும் செய்து இந்த நாம ஜபத்தை செய்து உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுன்னு சொல்லி சைத்தன்யமாக அப்படிய கருணையினால ரசிகானந்தம் ரசிக முராரியோடைய கருணையாலையும் அந்த யானைக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் உபதேசிக்கப்பட்டது. அவருக்கு கோபால்தாஸுங்கிற திருநாமத்தையும் கொடுத்து அந்த நாமைக்கு அந்த யானைக்கு தீட்சை கொடுத்தார். கோபால்தாஸுங்கிற திருநாமத்தை கொடுத்து அந்த இந்த யானையை மகாமந்திரத்தை உச்சரிக்க சொன்னார். அந்த யானையும் ரெண்டு கால்களையும் கீழே மடித்து அவருக்கு சாஷ்டாங்கமாக தன்னுடைய தலை தும்பிக்கை கீழே படுற மாதிரி அவருடைய பாதங்களில் தாமரை பாதங்கள் வந்து நமஸ்கரித்து திரும்பவும் எந்திரிச்சு தும்பிக்கையை மேலே உறுத்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று புனித நாமத்தை உச்சரித்து அந்த யானை தன்னை கூட கட்டுப்படுத்திக்க முடியாமல் பிரேமத்தினால் அது கண்களில் கண்ணீர் மல்க ரசிக முராரி முன்பு தலையை தலை ஆட்டி மிக உற்சாகமாக அந்த யானை ஜபம் செய்தது. இது அங்கு இருக்கிற எல்லாரும் ஏற்படுத்தி செய்தது. இறுதியில் அந்த முகலாய மன்னரும் ரசிகானந்த பண்டிதரை சரணடைகிறார். இவ்வாறு மிளேச்சர்கள், யவனர்கள், சூதரர்கள், பாவிகள் எல்லாருமே ரசிகானந்தர் கருணையினால தூய்மையான வைஷ்ணவத்தை தழுவின்ற பாக்கியத்தை பெற்றிருந்தாங்க. முகமது எண்ணற்ற முகமதர்கள் ரசிகானந்தர் கருணையினால அவங்களுடைய வரட்டு தத்துவங்களையும் போலியான வாழ்க்கையும் விடுத்து அவங்க சைத்தன்யமாவுடைய இயக்கத்தில் கலந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய புண்ணியம் செய்த ராஜாக்களும் அந்த சுற்று வட்டாரங்களில் இருந்தாங்க. ஜமீன்தார் குலத்தில் சேர்ந்தவங்க, ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க, மயூர் பாஞ்சிங்கிற ஒரு சக்கரவர்த்தி, வித்யாநாத பாஞ்சிங்கிற சக்கரவர்த்தி, பாதாஸ்பூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள கஜபதிங்கிறவர், சந்திரபானுன்றவர், அப்புறம் சந்திரபானுங்கிறவர் வந்து மைனாங்கிற இடத்துக்குள்ள ராஜாவாக இருந்தார். இப்படி இவங்க எல்லாருமே ரொம்ப தூய்மையான மன்னர்களாக இருந்தாங்க, ரொம்ப புண்ணியம் செய்த ஆத்மாக்களாக இருந்தாங்க, நிறைய நன்மை நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் ரசிகானந்தர் பண்டிதருடைய கருணையினால அவங்களும் கிருஷ்ண பிரேமத்தை அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி புண்ணியம் செய்த ஆத்மாக்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு, எவ்வளோ பாவம் செய்த ஜமீன்தார்கள் வாழ்ந்திருந்தாங்க, ரொம்ப தன்னுடைய வசதியை வந்து புலன்பதுக்காக பயன்படுத்தி நிறைய பாவகாரங்கள் செய்திருந்த ஜமீன்தார்களும் பல பேர் உண்டு. பீமா, முகமதன் சுபா அப்படின்றவர், அஹ்மத் பேக்ன்றவர், இந்த மாதிரி நிறைய பாவகாரியம் செய்திருந்த ஜமீன்தார்கள், அப்புறம் நாத்திக கொள்கையை பிரச்சாரம் செய்த சீக்கார்ன்றவர், இந்த மாதிரி நிறைய பேருக்கும் ரசிகானந்தருடைய கருணையினால கிருஷ்ண பிரேமம் கொடுக்கப்பட்டது. இப்படி எண்ணற்ற இடங்கள் அவர் எங்கெல்லாம் செல்றாரோ, அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாருமே வந்து அவருடைய காரணமற்ற கருணினால அவங்களும் ஹரிநாமத்தை உச்சரிச்சாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்துடைய மகிமை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டதுன்னா அது ரசிகானந்த பண்டிதருடைய காரணமற்ற கருணை தான் சொல்ல முடியும். இப்படி அவர் 16 வருஷங்கள் ஒரிசா மாநிலம் சுற்றிலும் கிருஷ்ண பிரேமத்தில் மூழ்கடிச்சார். இந்த மாதிரி நித்தியமான லீலை புரிஞ்சிருந்த ரசிகானந்த பண்டிதருடைய லீலைகளை வந்து அளவில்லாமல் சொல்லிட்டே போகலாம். அதில் இன்னொரு லீலை, அவர் எப்பவுமே ரத ஜெகநாதருடைய சம்பந்தப்பட்ட ஒரு லீலை இது. ஜெகநாதர் ரத யாத்திரை நடக்குதுன்னா அவர் எங்கே இருந்தாலும் அந்த பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை வந்து கலந்துருவார். அப்போ ஒரு சமயம் ஜெகநாதர் ரத யாத்திரை ஏற்படக்கூடிய சமயத்தில் அவர் வேற ஏதோ கிராமத்தில் பிரச்சாரத்துக்காக போயிருந்தார். அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவர் தன்னையை மறந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிருந்தார். அப்போதான் ஞாபகம் வருது இன்னைக்கு ஜெகநாதர் ரத யாத்திரையாச்சு அப்படின்னு. அப்போ உடனே ரத யாத்திரைக்கு போகணும் அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக அங்கிருந்து கிளம்புறார். அதுக்குள்ள இங்க ரத உற்சவத்துக்குன்னு சமயம் தொடங்கிடுது. ராஜா வந்து அங்க உள்ள கஜபதி ராஜா ரதத்தை நகர்த்துறதுக்காக முயற்சிக்கிறார். ரதத்தை இழுக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து, எல்லா பக்தர்களும் ரதத்தை வடம் பிடிச்சிருக்கிறாங்க, ரதம் நகர மாட்டேங்குது. பின்ன ராஜா என்ன பண்ணாரா, பெரிய பெரிய யானைகள் குதிரைகள் பெரிய பெரிய மல்லர்கள் பெரிய பெரிய எண்ணற்ற பிரஜைகள் எல்லாரும் கூட்டி வந்து ரதத்தை நகர்த்த சொல்றாரு. யாராலும் ரதத்தை நகர்த்தவே முடியல. ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. என்னடாது இன்னைக்கு ரத உற்சவம் இந்த நல்ல நேரம் மங்களமா நேரத்துக்குள்ள தொடங்கணும்னு நினைச்சா இப்படி டிலே ஆகுது, இப்படி காரிய காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லி ராஜா ரொம்ப கவலையில வருத்தப்படுறார். அப்ப ஜெகநாத் சொல்றாரு, நான் ரசிகனுடைய வருகைக்காக காத்துருக்கேன், அவர் வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுவார். ரசிக முராரி வந்தாதான் நான் இங்கிருந்து கிளம்புவேன் அப்படின்னு ஜெகநாத் சொல்லிடுறார். அப்போ ரசிக முராரியுடைய வருகைக்காக எல்லாரும் காத்துருக்காங்க. அவர் உடனே அங்கிருந்து ரொம்ப வேகமா விரைந்து வரார். வரும்போது எண்ணற்ற ஆபரணங்கள் பட்டு துணிகள் பிரசாதங்கள் நிறைய போகா நைவேத்திய பொருட்களாக எடுத்துட்டு வந்து ஜெகநாதுக்கு அன்பா படைக்கிறார். அப்போ ராஜா ரொம்ப அன்போடு வேண்டிக்கிறார் ரசிக முராரிட்ட, உங்களுக்காக தான் ஜெகநாத் காத்துருக்கார், தயவுசெய்து நீங்க வடம் பிடித்து எழுத்து இந்த ரதோத்சவத்தை தொடங்கி வைக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறார். அப்போ ஜெகநாதருக்கு தன் மேல உள்ள அன்பு பரிமாற்றத்தை தன்னால கட்டுப்படுத்த முடியாம ரசிகானந்த பண்ணிட்டு கண்கள்ல இருந்து பிரேம நீர் மழுக அவர் ரொம்ப பேரானந்தத்தோட ரொம்ப அன்போட அந்த ரதத்தை வடம் பிடித்து இழுக்கும்போது ரசிகானந்தர் வந்து அவர் முன்னாடி கீர்த்தனம் செய்து ரதத்தை இழுக்கும்போது தான் ஜெகநாதர் நகரத்துக்கே சம்மதிக்கிறார். இப்படி ரதோத்சவம் ரொம்ப சிறப்பா நடக்குது. அப்போ ராஜாவும் வந்து ரசிகானந்தருடைய பக்தியும் அவருடைய எளிமையான பக்தி அவருடைய ஜெகநாதருக்கு அவருக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை பார்த்து அவர் அந்த பூரிய இடத்துல அவருக்கு சில நிலங்களை தானம் கொடுக்க சம்மதிக்கிறார். அவர் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறார், நீங்க வந்து இந்த இடத்துல பூரியில நீங்க ஒரு இடம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லும்போது ரசிகானந்தரும் அவருடைய அன்பான வேண்டுகோளை ஏற்றுட்டு அங்கே ஒரு கிருஷ்ணர் கோயில் கட்டுறார். அந்த இடம் புல்டோட்டா மத்துங்கிற மடம்னு சொல்லப்பட்டது, புல்டோட்டா மடம். அது இப்போ வந்து குஞ்சா மடம்னு சொல்லப்படுது, குஞ்சா மத்துங்கிற பேர்ல அங்கே இயங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ரசிகானந்த பண்டிதர் ஸ்ரீ பட் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு விக்கிரகத்தை பயிற்சி செய்து வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்தார். அது பிற்காலத்தில் அந்த விக்கிரகம் ஸ்ரீ ஸ்ரீ ராதா ரசிகராயாங்கிற பேர்லேயே அழைக்கப்பட்டது. இப்படி ரசிகானந்த பண்டிதர் ஜெகநாதருடைய நித்தியமான லீலைகளில் பங்கெடுத்துருக்கார். அது மட்டும் இல்லை, அவருடைய பசங்க மூணு பேர் சொல்லப்படுறாங்க, ஸ்ரீ ராதானந்தா ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்தா ஸ்ரீ ராதா கிருஷ்ணா. இவங்க மூணு பேருமே ரசிகானந்தருடைய பசங்க மட்டும் இல்லை, இவங்க நல்ல பக்தர்களும். இதில் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்த தேவ் விக்கிரகத்தை வந்து இப்பவும் இவங்க ஸ்ரீ ராதானந்தா ஸ்ரீ கோவிந்தானந்தா ஸ்ரீ ராதா கிருஷ்ணா இவங்களுடைய வரக்கூடிய அந்த வம்சத்தில் வரக்கூடியவங்க கோபி பல்லவப்பூரில் இருக்கிற அந்த ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்த தேவ் விக்கிரகத்துக்கு அவங்க தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரசிகானந்த பண்டிதர் தன்னுடைய வாழ்நாளில் ஷியாமானந்த சதகம்ங்கிற ஒரு ஸ்லோகத்தை பாடியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதாஸ்தகா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்துக்கும் பாடல்களை ஏற்றியிருக்கார். இப்படி அவர் இந்த உலகத்தில் கிருஷ்ண பிரேமத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய கருணையை கொடுத்து சைத்தன்யமாவுடைய கருணை எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். இப்படி அவர் இந்த உலகத்தில் லீலையை செய்துட்டு இருக்கும்போது அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு போகக்கூடிய சமயம் வந்தது. 1652 ஸ்ரீ ரசிகானந்த பண்டிதர் சாந்தா அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார். அவர் அப்படி ஈடுபட்டு இருக்கும்போது அவர் அப்படியே அங்கிருந்து மெதுவாக ரெமுனாங்கிற இடத்தை நோக்கி வர்றார். ரெமுனாங்கிற இடம் ஒரிசா மாநிலத்தில் பலசோருங்கிற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகக்கூடிய இடம். இந்த ரெமுனாவில் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபிநாத் விக்கிரகம் அங்கே இருக்குது. கோபிநாத் விக்கிரகம் ரொம்ப விசேஷமானது. அது நம்ம ஏற்கனவே மாதவேந்திரபுரியோட லீலையில் படிச்சிருக்கோம். அதை பின்னாடி நம்ம இன்னும் விவரமாக அதை பற்றி தெரிஞ்சுடலாம். இந்த கோபிநாதருடைய கோயிலுக்கு ரசிகானந்த பண்டிதருடைய சிஷ்யர்களோடு வரார். அங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கீர்த்தன் செய்கிறாங்க. ரசிகானந்த பண்டிதர் வந்து கோபிநாதருடைய அழகை கண்டு மயங்கி அங்கே அவருடைய தன்னுடைய பிரேமத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் கீர்த்தனம் பாட சொல்லிட்டு அவர் கோபிநாதருடைய சன்னிதிக்குள்ளே போகிறார். அப்படி கோபிநாதருடைய சன்னிதியில் போய் அவருடைய அழகை தரிசித்து அப்படியே தன்னுடைய சிரசை வந்து கோபிநாதருடைய பாதத்தில் தாமரை பாதத்தில் பதித்து அங்கே அப்படியே அவருக்கு சாஸ்திரம் நமஸ்கரிக்கும் போது அப்படியே தன்னுடைய ஆத்மீக உடலை எடுத்துகிட்டு அவர் கோபிநாதருடைய திருக்கமலங்களை சரணடைஞ்சு அவர் அப்படியே அங்கிருந்து மறைகிறார். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர்கள் பிரதானமானவர்களும் அதே பின்பற்றி அவர் மறைவுக்கு அப்புறம் அவர்களும் அங்கிருந்து மறைகிறாங்க. இவருடைய சமாதி மந்திர் ராதா கோபிநாதர் கோயில், அந்த கோபிநாதர் கோயிலுக்கு பக்கத்திலேயே, கோபிநாதர் கோயிலுக்கு வலது பக்கம் மெயின் என்ட்ரன்ஸ், கோபிநாதர் கோயில் உள்ள நுழையும் போது அது வலது பக்கம் அவருடைய சமாதி மந்திர் இருக்கு. அது இப்ப போனா நம்ம பார்க்கலாம். இப்படி தன்னுடைய லீலைகளை, நித்தியமான லீலைகளை செய்து அவர் இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான முந்தைய பிரதானமான ஆசிரியராக இருந்திருக்கார். அவருடைய குரு சியாமானந்த பண்டிதரும், அவருடைய குருவான ஹிருதய சைத்தன்யரும், சைத்தன்ய மகாப்புடைய அந்த சகாக்கள் வரக்கூடிய முக்கியமான ஆச்சாரியர்களாக கருதப்படுறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் இன்னைக்கு அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்திப்போம். தசியானந்த பண்டிதர் வந்து சைத்தன்ய மகாப்புடைய தூய்மையான பக்தர்களில் ரொம்ப விசேஷமானவர். அவருடைய கருணை நமக்கு வேணும். நம் மேலும் அன்பு பக்தி தொழில முன்னேற்றடைந்து நமக்கும் படிப்படியாக ஹரிநாமத்தில் சுவை ஏற்படணும். ஹரிநாமத்தில் சுவை ஏற்பட்டு நம்ம வந்து நித்தியமாக ஜபிக்கணும். ஜபிச்சு கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு அடையணும்னு சொல்லி நம்ம ரசிகமுராரிட்ட பிரார்த்தனை செய்வோம். ஜாய் ஸ்ரீ ரசிகானந்த பண்டிட் கி, ஜாய் ஸ்ரீ ரசிக முராரிக்கு, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜாய் ஸ்ரீ ஷியாமானந்த் பண்டிட் கி, ஜாய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு, ஜாய் நிதா கோர் பிரேமானந்தே, ஹரி ஹரி ஓம்.